ಅಭಿಷೇಕಹೋ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸ ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಾಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನ ಚಲಾಗಯ ಸತ್ಸುರು ಮಿಲಿತಮೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಮೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪ ಗದಾಮಯ್ಯಂ ತದಾತೀನ್ ಸ್ವಪದಾಂತಿಗಂ ವಾಂದೇಗಂ ಶ್ರೀ ಗುರು ಶ್ರೀಯುತಪದ ಕಮಲಂ ಶ್ರೀ ಗುರು ವೈಷ್ಣವಾಂಚ ಶ್ರೀರೂಪಾಂ ಸಾಗ್ರಜಾದಂ ಸಗಗನಾ ರಘುನಾಥಾಂ ತಾಂ ಸುಜೀವಂ ಸಾತ್ವೈದಂ ಸಾವಧೂತಂ ಪರಿಜನ ಸಹಿತಂ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ದೇವಂ ಶ್ರೀರಾಧಾ ಕೃಷ್ಣ ಪಾದಾಂ ಸಗಗನ ಲಲಿತ ಶ್ರೀ ವಿಶಾಖಾಂಚ ನಮಃ. ವಿಷ್ಣು ಪಾದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರೇಷ್ಠಾಯ ಭೂತಲೇ ಶ್ರೀಮದೇ ಜಯಪದಾಗ ಸ್ವಾಮಿ ನಿಧಿ ನಾಮಿನೇ ನಮಾಚಾರ್ಯ ಪಾದಾನಿತಾ ಗುರುಪದಾಯಿನಿ ಗೌರಗದಾಮದಾಯ ನಹರ ಗ್ರಾಮಧಾರಿಣಿ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರಭಕ್ತ ವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಕೃಷ್ಣಾಯ ವಾಸುದೇವಾಯ ದೇವಕಿ ನಂದನಾಯ ಚ ನಂದಗೋಪಕುಮಾರಾಯ ಗೋವಿಂದಾಯ ನಮೋ ನಮಃ. ನಮ ಪಂಕಜನಾಭಾಯ ನಮ ಪಂಕಜಮಾಲಿನೇ ನಮ ಪಂಕಜ ನೇತ್ರಾಯ ನಮಸ್ತೆ ಪಂಕಜಾಂಗ್ರಿಯೇ. ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாரும் இந்த இனிமையான மாலை பொழுதுல ஒன்று சேர்ந்திருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாதர் பலராமர் சுபத்ராவுடைய சந்நிதியில ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் நித்யானந்த பலராமருடைய விக்கிரகங்கள் முன்னிலை நம்ம எல்லாரும் இந்த மாலை பொழுதுல ஒன்று சேர்ந்திருக்கோம். இந்த மாதம் குறிப்பா ரொம்ப விசேஷமான மாதமா சொல்லப்படுது. தாமோதர மாதம்னு சொல்ற கார்த்திகை விரதம். இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய பக்தி எல்லாமே பல மடங்கு நன்மை தரக்கூடியதா இருக்குன்னு சொல்லி கடந்த சில வாரங்களா அது சம்பந்தமான லீலைகளையும் கதைகளையும் படிச்சுன்னு வந்துருக்கோம். இன்னைக்கு யாராவது புதுசா வந்தவங்க இருக்காங்களா? இங்க ஹரே கிருஷ்ணா இயக்கத்துக்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. இங்க புதுசா வந்திருக்கிறவங்க அவங்க பகவான் ஜெகநாதருடைய கருணையை பெறணுங்கிறதுக்காக அவங்க புதுசா வந்திருக்கிறவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் இங்க வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கிற பக்தருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் இங்க யாரெல்லாம் வந்து இந்த உபன்யாசத்துல கலந்துட்டு இருக்காங்களோ ஜெகநாதருடைய சேவையில் ஈடுபடுறாங்களோ இங்க வரக்கூடிய எல்லாரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒருக்கா கூடி ஒன்று சேர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது எல்லா விதமான அமங்கலங்களையும் போக்கக்கூடியது, மிக மங்களம் தரக்கூடியது, நமக்கு ஆன்மீக சந்தோஷம் தரக்கூடியது. எப்பெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அப்ப நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணையை பெறணும். அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண சைத்தியர் நித்யானந்த பலராமர் ரெண்டு பேர் இருக்கிறோம் எப்பவும் கை தூக்கிட்டே இருப்பாங்க. இந்த கை தூக்குறதுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி கை தூக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரண் அடிஞ்சிட்டேன், நான் உங்களை சரணடிச்சிட்டேன், எனக்கு இனி வேற வழி இல்லை, நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் தரணும் அப்படிங்கிற பாவனையில ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் நித்யானந்த பலராமர் இந்த பஞ்ச தத்துவங்கள் அஞ்சு பேருமே அந்த ஹரிநாமத்தை கொடுக்கறதுக்காக தான் இங்க தோன்றியிருக்காங்க. கலியுகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு இப்படி காரணமற்ற கருணையினால் இந்த உலகத்துல தோன்றின. இன்றைக்கு நம்ம பிரபுபாதருடைய மறைவு தினத்தை கொண்டாட இருக்கிறோம். தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் இவர் தான் இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர். இன்னைக்கு அவருடைய வைபவங்களை பற்றி நம்ம கலந்து பகிர்ந்துக்கலாம். எப்போ ஒரு பக்தர், ஒரு தூய பக்தர், ஒரு சுத்த பக்தருடைய செயல்களை அவங்களுடைய லீலைகளை பற்றி நம்ம பேசுறோமோ அப்ப நம்முடைய ஹிருதயம் சுத்தமா. பிரபுபாதர் இந்த உலகத்தில் தோன்ற ஒரு சுத்த பக்தர், ஒரு தூய்மையான வைஷ்ணவர். அவர் தான் இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர். அவருடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அவருடைய செயல்கள் எல்லாமே ஆத்மீகமானது, எதுவுமே பௌத்திகமானது இல்லை. பிரபுபாதருடைய காரணமற்ற கருணையினாலதான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்திருக்கோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா நல்லதுன்னு சொல்லி எதுவுமே அதிகமா சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன, எது நமக்கு நல்லது, யாரை வழிபட்டா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், எந்த நாமத்தை உச்சரித்தால் நமக்கு ஆத்மீக சந்தோஷம் கிடைக்குமோ அது வந்து பிரபுபாதனுடைய காரணமற்ற கருணையினால்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நம்ம எந்தெந்தமே பிரபுபாது கடன்பட்டிருக்கோம். இன்னும் நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த தாமோதர் மாதத்தில் தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றணும். இந்த தாமோதர கிருஷ்ணருக்கு தாமோதர்னு ஒரு திருநாமம், ஏன் கிருஷ்ணருக்கு இந்த தாமோதர்ங்கிற திருநாமம் ஏற்பட்டது, இதனால தாமோதருக்கு இந்த நெய்தீபத்தை ஏற்றணும், கடந்த தினங்களுக்கு முன்பாக கோவர்த்தன பூஜையை கொண்டாடணும், இந்த கோவர்த்தன பூஜைனா என்ன, கோவர்த்தனத்தை எதுக்காக வழிபடணும், கோவர்த்தனத்துக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயங்களை உன்னதமான நிலைகளை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம செய்திருக்கோம் அப்படின்னா, நம்ம பயிர்ந்திருக்கோம்னா, அதெல்லாம் அதில் வந்து பங்கெடுத்துட்டோன்னா அதுக்கு உண்மையில் பிரபுபாவுடைய காரணமற்ற கருணை தான். பிரபுபாது மட்டும் இந்த இயக்கத்தை தொடங்கலைன்னா நமக்கு கிருஷ்ணர் யாருன்னே தெரியாது. பொதுவாக நம்மை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் தான் எல்லா தேவதையிலும் ஒருத்தர், இந்திரன் சந்திரன் முருகர் விநாயகர் இந்த மாதிரி எல்லாத்துல தேவதைகள் நம்ம வழிபடுறோம். நம்ம என்ன நினச்சிருப்போம், எல்லா தேவதையிலும் கிருஷ்ணர் ஒரு தேவதை மாதிரி தான், அவர் ஒரு கடவுள் அப்படிதான் நம்ம நினச்சி வழிபாடு பண்ணிடுவோம். ஆனால் பிரபுபாவுடைய காரணமற்ற கருணையினால தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய வைபவங்கள் என்ன, பகவத்கீதைனா என்ன, அந்த பகவத்கீதை எப்படி உள்ளபடி புரிஞ்சுக்கிறது, ஏன்னா பகவத்கீதைக்கு நிறைய பேர் விளக்குறை எழுதியிருக்காங்க. அந்த விளக்குறையில நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய நிறைய பேர் கண்ணதாசன்லேருந்து ராஜாஜி வரைக்கும் பகவத்கீதைக்கு விளக்குறை எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த விளக்குறையெல்லாம் படிச்சீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு பெரிய ராஜா, ராஜவம்சத்தில் வந்தவரனோ, இல்லை கிருஷ்ணர் ஒரு மாயாவினோ, இல்லை கிருஷ்ணர் நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷனாவோ, இல்லை கிருஷ்ணர் ஒரு பரமாத்மாவோ, இல்லை கிருஷ்ணர் ஒரு பிரம்மமாவோ, அப்படி தான் அவங்களால சொல்ல முடிஞ்சு. அவங்களால கிருஷ்ணர் யாருன்னு உள்ளபடி சொல்ல முடியல. காரணம் என்னென்னா அவங்களால சுத்த பக்தர் கிடையாது, ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரவங்க கிடையாது. நான் பிரபுபாத கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான் சாக்ஷாத் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமன்னு சொல்லலாம், கொஞ்சம் கூட எந்த இடத்துலையுமே மாற்று கருத்து எதுவும் சொல்லாம உள்ளது உள்ளபடி கொடுத்தார். அதாவது அவருடைய பகவத்கீதைக்கு உண்மை உருவில்னு பேர். நிறைய பேர் பகவத்கீதைக்கு விளக்குறை எழுதியிருக்காங்க. பிரபுபாவுடைய பகவத்கீதைக்கு உண்மை உருவில்னு பேர். அது கண் கூட மற்ற பக்தர்களாலும் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பிரபுபாதர் வெளிநாடு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய சாமிஜிகள் இந்தியாவிலிருந்து போயிருந்திருக்காங்க. ஆனால் அவங்களால ஒருத்தரை கூட கிருஷ்ண பக்தராக மாற்ற முடியல. எண்ணற்ற பகவத்கீதையோட ஆங்கில பிரதிப்புகளும் வெளிநாடுகளில் இருந்திருக்கு. வெளிநாடுகளில் பகவத்கீதையோட ஆங்கில பதிப்பு நிறைய இருக்கு. ஆனால் பிரபுபாதனுடைய பகவத்கீதை உலக சாதனை படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 89 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. 70 கோடிக்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் விநியோகமாயிருக்கு. அப்போ இந்த பிரபுபாத பகவத்கீதையை ஆங்கிலத்தில் முதல் வெளிநாட்டில் பிரசுரம் பண்ணார், பதிப்பு பண்ணார், பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்டிங் மேக்மிலன்கிற கம்பெனிக்காரங்க தான் அதை எடுத்துட்டாங்க. அந்த மேக்மிலன் கம்பெனிக்காரங்க அசந்து போயிட்டாங்க. அவங்க ஒரு நாள் பிரபுபாட்டை வந்து சொன்னாங்க, சுவாமிஜி இதுக்கு முன்னால் நாங்கள் எவ்வளோ பகவத்கீதையை விநியோகம் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த பகவத்கீதை வந்ததுக்கப்புறம் எல்லாமே இதுதான் வேணும்னு திரும்ப வந்து கேட்குறாங்க. அந்தளவுக்கு இந்த பகவத்கீதையை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பிரபுபாட் சொன்னார், இந்த பகவத்கீதை ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடியது, உள்ளது உள்ளபடி சொல்லப்பட்டு, அதனால இயற்கையிலே எல்லா ஜீவாத்மாக்களும் கவரக்கூடியதா இருக்கு அப்படின்னு பிரபுபாதர் ரொம்ப அடக்கமா பணிவா பதில் சொன்னார். அவர் நான் எழுதுனால்தான் எல்லாரும் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். பிரபுபாத சுத்த பக்தர்களால் எந்த இடத்துலையுமே அவருக்கு அகங்காரமும் பொய் அகங்காரம் கர்வம் எல்லாம் கிடையாது. பிரபுபா ரொம்ப எளிமையா வாழ்ந்தார். அப்படி ஒரு சுத்த பக்தருடைய தோற்றத்தை பத்தியும் அவருடைய லீலைகள் இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பகிர்ந்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு தூரம் அவருடைய லீலைகளை வந்து பிரபுபாவுடைய வைபவங்களை சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணருடைய லீலைகளை எப்படி சொல்லி முடிக்க முடியாதோ அதே போலவே சுத்த பக்தருடைய லீலைகளையும் சொல்லி முடிக்க முடியாது, அளவிட முடியாது. ஏதோ நம்ம ஓரளவுக்கு பகிர்ந்துக்க முயற்சிக்கலாம். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சமயத்தை பயன்படுத்திட்டு எந்த அளவுக்கு பிரபுபாவுடைய வைபவங்களை தெரிஞ்சுக்க முடியுமோ அது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். மீதியை அடுத்து வரக்கூடிய நாட்களில் முயற்சிக்கலாம். ஏன்னா இந்த உபன்யாசத்தை தொடர்ந்து 2-3 நாள் நடத்தணும்னு நான் வந்து எண்ணிகிட்டு இருக்கேன். பகவானுடைய ஆசீர்வாதத்தினால் திரும்ப திரும்ப தொடர்ந்து நடக்கணும். நாளைக்கு நம்ம உத்தான ஏகாதசி கொண்டாட இருக்கிறோம். உத்தான ஏகாதசி ரொம்ப விசேஷமானது. இந்த கார்த்திகை மாதத்தில் தாமோதர மாதத்தில் வரக்கூடிய உத்தான ஏகாதசி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் நாளைக்கு வந்து நம்ம சைத்தன்ய மகாப்பிரபு நித்யானந்த பிரபு விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்ய இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ்கிற ஆச்சாரியுடைய மறைவு தினம். இந்த படத்திலேயே 3வதா உட்காந்துருப்பார். ஒன்று பிரபுபாதர், பிரபுபாதருக்கு அடுத்தது, அதுக்கடுத்து 3வதா இருக்கிறவர் கௌர கிஷோர தாஸ் பாபாஜி மகாராஜ். அவருடைய வைபவங்களை நாளைக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம். அவர் இந்த உலகத்தில் எப்படி தோன்றினார், என்னென்ன செய்தார், எந்த அளவுக்கு அவர் கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத நாலு உபன்யாசத்தில் அவரை பற்றி நம்ம கலந்து பேசிக்க இருக்கிறோம். கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் பற்றியும், அப்புறம் உத்தான ஏகாதசியுடைய மகிமைகளை பற்றியும், அதுக்கப்புறம் நம்ம பீஷ்ம பஞ்சகான்னு ஒரு விரதம் இருக்குது, குறிப்பாக இந்த வைஷ்ணவ பரம்பரையில் கௌடி வைஷ்ணவத்தில் உள்ள வைஷ்ணவர் எல்லாமே பக்தர் எல்லாமே இந்த விரதத்தை அனுஷ்டிப்பாங்க. அந்த பீஷ்ம பஞ்சகங்கிற விரதம் நாலு நாள் ரொம்ப கடுமையான விரதம். அந்த விரதத்தோடைய மகிமைகளை கொடுத்தும் நாளைக்கு நம்ம கலந்து பேசிக்கலாம். இன்றைக்கு நம்ம பிரபுபாவுடைய வைபவங்களை தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். சில பிரபுபாதர் கல்கத்தா மாநிலத்தில் தோன்றினார். உண்மையில் ஆச்சாரியர்கள் வந்து நம்ம பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறோம் இறக்கிறோம். நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் இறக்கணும்னா நம்முடைய கர்ம விதியினால, நம்முடைய முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினையினால ஒரு குறிப்பிட்ட உடல் எடுத்துக்கிறோம், அந்த உடலை விட்டு இறக்கிறோம், பிறக்கிறோம் இறக்கிறோம். அது நம்மளை போன்ற ஆத்மாக்களுக்கு, ஜீவாத்மாக்களுக்கு. ஆச்சாரியர்கள், பிரபுபாதர் போன்ற பக்தர்கள், சுத்த பக்தர்கள் பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறோம், தூதர்கள்னு சொல்லலாம். எப்படி இயேசு கிறிஸ்து வந்து இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டாரோ, அவர் எப்படி தன் ஆண்டவனுடைய குழந்தைன்னு சொல்லிட்டாரோ, அது போல சுத்த பக்தர்களும் பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறார். இதே பகவத்கீதையில் கிருஷ்ணர் உறுதி செய்கிறார், மகாத்மானம் ஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதா, மகாத்மாக்களான இந்த சுத்த பக்தர்கள் என்னுடைய மேற்பார்வையில், என்னுடைய அந்தரங்க சக்தியினால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுறாங்கன்னு சொல்றார். அப்போ பிரபுபாதர் போன்ற சுத்த பக்தர்கள் கிருஷ்ணருடைய உலகத்தில் நித்தியமாக சேவை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்கள பகவான் இந்த உலகத்துக்கு அனுப்புறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணினால அவருடைய பக்தர்கள் இந்த உலகத்தில் தோன்றி நம்மளை போன்ற கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக வராங்க. நம்மளை மாதிரி உலக வாழ்க்கையே லட்சியம், புலன்பே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளை மாதிரி ரொம்ப கீழ்த்தனமான ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரபுபாதர் போன்ற சுத்த பக்தர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த உலகத்தில் வந்து அவங்க பக்தி பண்ணி மட்டும் காமிக்கல, எப்படி பக்தி செய்யணும், எல்லா இடைவெளிகளுக்கு மத்தியிலும் எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தியிலிருந்து விலகக்கூடாது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்ம வாழ்க்கையில் லட்சியம்ங்கிறத இங்கே வாழ்ந்து காமிக்கிறாங்க. கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றி பகவத்கீதை கொடுத்தார், அதில் நமக்கு உபதேசங்களை கொடுத்துருக்கார், அந்த உபதேசங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக தன்னுடைய பக்தர்கள் அனுப்புகிறார். கிருஷ்ணர் உபதேசிக்கிறார், அந்த உபதேசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணிடலாம், ஆனால் வாழ்ந்து காண்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ பிரபுபாத் போன்ற ஆச்சாரியர்கள் கிருஷ்ணோட உபதேசங்களை நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சார், எப்படி பக்தி பண்ணணும், எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேலே அன்பை வெளிப்படுத்தணும், கிருஷ்ணரை எந்த அளவுக்கு சரணாகதி அடையிறது, சரணாகதினா என்ன, அதெல்லாமே நம்ம பிரபுபாத் போன்ற சுத்த பக்தருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இப்படி பிரபுபாதர் 1896 வருஷம் கல்கத்தா நகரத்தில் தோன்றினார். அவருடைய அப்பா பேர் கௌர் மோகன் தேவ். கௌர் மோகன் தேவ்ங்கிறவருக்கும் ரஜினிங்கிற மாதாஜி, அவங்க ரெண்டு பேருக்கும் பிரபுபாதர் குழந்தையாக தோன்றினார். இந்த கௌர் மோகன் தேவ் பிரபுபாவுடைய அப்பாவுடைய விசேஷம்னா அவர் ஒரு சுத்த பக்தர். கௌர் மோகன் தேவ் அவர் எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு மேலே பக்தி பண்ணிட்டு இருப்பார். ராதாகிருஷ்ணர், அவங்க வீட்டில் ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகத்துக்கு எப்பவுமே வழிபாடு செய்வார் கௌர் மோகன் தேவ். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு தெருவில் ஒரு ராதாகிருஷ்ணருடைய கோயில் இருந்தது. இவங்க வந்து ஸ்வர்ண வர்ண மல்லிக்குங்கிற கம்யூனிட்டி வம்சத்தை சேர்ந்தவங்க. ஒரு வகையில் சொல்ல போனால் இவங்க கௌதம ரிஷியோடைய மரபில் வம்சத்தில் வரக்கூடியவங்களும் சொல்லப்படுறாங்க. ஆனால் உண்மையில் ஆச்சாரியர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இருந்தாலும் அவருடைய அப்பா வந்து ஒரு சுத்த பக்தராக அறியப்படுறார். ஸோ கௌர்மா வந்து அவர் எந்த அளவுக்கு சுத்த பக்தர்னா, அவர் இல்லற வாழ்க்கையில் தான் இருந்தார். இப்போ நம்மளாம் என்ன நினச்சோன்னா, பக்தி செய்யணும் எல்லாத்தையும் திறந்து போனால் தான் பக்தி செய்ய முடியும். பக்திங்கிறது துறவரம் கிடையாது, ஏற்கனவே உபன்யாசத்தில் கலந்து பேசிட்டு இருக்கோம். பக்திங்கிறது துறவரம் கிடையாது, பக்திங்கிறது ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய துறவர வாழ்க்கைங்கிறது என்ன அர்த்தம்னா, துறவரம்னா பக்திக்கு எது இடையூறா இருக்கோ அதை நம்ம துறக்கிறது தான் துறவரம். இந்த செயல், நான் ஒரு காரியம் செய்கிறேன்னா அந்த செயல் என்னுடைய பக்திக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னா அதை நான் துறக்கிறேன்னு அவன் தான் உண்மையான துறவி. அவன் இல்லற வாழ்க்கை இருந்தாலும் சரி, அவன் காவியோடு அணிந்து சன்னியாசியாக இருந்தாலும் சரி, அவன் பிரம்மச்சரிய வாழ்க்கையை அனுஷ்டித்திருந்தாலும் சரி, அவன் சமுதாயத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் பக்தி செய்கிறானா, அவன் கிருஷ்ண பக்திக்காக சில விஷயங்களை துறக்கிறானா, அவன் தான் உண்மையான துறவியாக கருதப்படுறான். இப்போ கௌதமா வந்து அவர் ஒரு வியாபாரி, அவர் தானிய கடைகளாக வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா தினமும் காலையில் வியாபாரத்துக்கு போவார். சாயந்தரம் வந்து அவர் கடையை பூட்டிங்க என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் அரிசி வச்சுடுவார். காரணம்னா அந்த கடையில் நெல் எலிகள்லாம் வரும். இந்த எலியெல்லாம் வந்து அவருடைய அந்த துணிகளை துணி வியாபாரம் பண்ணிட்டு தானே கைத்தி, எஸ் துணி வியாபாரம் பண்ணிட்டு அந்த துணிகள்லாம் வந்து எலி கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எலிக்கும் உணவு கொடுக்கணும், அதே சமயம் தன்னுடைய துணிகளும் நாசம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தானியங்களை வச்சுட்டு வந்துடுவேன். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூண்டை வச்சு எலியை பிடிச்சி கொண்டுடுவோம் இல்லையா, அதுதான் நம்ம செய்வோம். ஆனால் பிரபுபாடி அப்பா வந்து எந்த உயிரையும் துன்புறுத்த விரும்பலை. அதுக்கு உணவு கொடுக்கறது மூலமாக மற்ற தன்னுடைய பொருட்களையும் அவர் பாதுகாத்துனா, அதே சமயத்தில் அந்த உயிரினத்தையும் அவர் கொல்ல விரும்பலை. இப்படி அவர் ரொம்ப ஒரு கருணை வாய்ந்த ஒரு பக்தராக இருந்தார் கௌதமா வந்து. அவருடைய மனைவியும் அதே மாதிரி தான், ரஜினியும் கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தி உள்ள மனைவியாக, கணவனுக்கு ரொம்ப பக்தி உள்ள மனைவியாக இருந்தாங்க, கணவன் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாங்க, ரொம்ப நல்ல பக்தி பண்ணியிருந்தாங்க. அப்போ கௌதமா வந்து சாயந்தரமான வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டில் வந்தவுடனே கை கால் முகம்லாம் கழுவிண்டு அவர் தன்னுடைய ராதாகிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு பூஜை செய்வார், குளிச்சுட்டு பூஜை செய்வார். அதுக்கப்புறம் அவர் பாகவதம் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படிப்பார். அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ஜபமாலையினால ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே எப்பவுமே மகாமந்திரத்தை ஓதினார். எப்படி பிரபுபாத தன்னை அவருக்கு பிரபுபாத குழந்தை வந்தப்போ கௌர்மோகன் தேவ் என்ன விரும்பினார்னா, இந்த குழந்தைய நல்ல பக்தனா வளர்க்கணும், இவனுக்கு சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கணும், இவன் வந்து பகவத்கீதையில் பாகவத்தில் நல்லா பாண்டித்யம் உள்ளவனாக இருக்கணும், இவன் மிருதங்கம் கர்த்தால் போன்ற வாசிய கருவிகளை நல்ல இசை கருவிகளை வாசி நல்ல கீர்த்தனம் செய்யணும், இவன் ஒரு நல்ல பக்தனாக இருக்கணும் அப்படிங்கிறத அவருடைய அப்பா விரும்பினார். இதுதான் ஒவ்வொரு அப்பாவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எதிர்பார்க்க வேண்டியது. என்னுடைய பையன் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறான், என்னுடைய பையன் வந்து பெரிய படி படிக்கணும், சில சமயம் கவர்மெண்ட் உத்தியோகம் போகணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், பௌத்திகத்தில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி நடக்கதான் போகுது? உண்மையில் ஒரு அப்பாவுடைய கடமை என்னன்னா தன்னுடைய பையனுக்கு பக்தியை கொடுக்கணும். அப்படி செய்ய தவறிட்டா அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய கர்மங்களுக்கும் அப்பா பங்கெடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ கௌர்மா வந்து அதில் ரொம்ப கவனமாக இருந்தார். தன்னுடைய குழந்தைய வந்து எப்பவுமே கிருஷ்ண பக்தியில் வளர்க்கறதுக்கு முயற்சித்தார். இதிலும் விசேஷமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரபுபாதர் குழந்தையாக தோன்றினப்போ அங்கே ஒரு ஜோதிடர் அஸ்ட்ராலஜர் அவரை கூப்பிட்டு இந்த குழந்தையை பற்றி கேட்குறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் குழந்தை பிறந்த அந்த காலத்தில் எப்போவுமே ஒரு குழந்தை பிறந்துட்டு அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுவாங்க. அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரம் திதி இதெல்லாம் வச்சு இந்த குழந்தை வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் இவருடைய செயல்கள் எப்படி இருக்கும், இவருடைய சுபாவம் எப்படி இருக்கும், இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இவர் எந்த மாதிரி நடந்துக்குவார், இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாக சொல்ல முடியும். உண்மையிலே ஜோதிடங்கிறது ஒரு சாஸ்திரம், வேதத்தில் பல கிளைகள் இருக்குது, ஆயுர்வேதம் ஜோதிடம் இந்த மாதிரி நிறைய கிளைகள் இருக்குது. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சிருந்தவங்க கரெக்டாக சொல்ல முடியும், ஒரு குழந்தை பிறந்தவொடனே அந்த நட்சத்திரங்களுடைய செயல்பாடுகளையும் அந்த திதியை வச்சுட்டு இந்த நாள் இந்த கிழமையில் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்தால் இப்படி இருக்கும், இந்த ராசியில் உள்ள குழந்தை இப்படி இருப்பாங்கங்கிறத அவங்களால சொல்ல முடியும். அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, அந்த ஞானம் இருக்கிறவங்க, சில வியாபாரத்துக்காக இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஸோ அதனால் நம்ம இந்த ஜோசியம் பார்க்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சும்மா சும்மா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப முக்கியமான காரியங்களுக்கு. இப்போ நீங்கள் எதாவது வீடு கட்டுறீங்க இல்லை கல்யாணம் பண்ணுறீங்க கிரக பிரவேசம் பண்ணுறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடரை அணிய கேட்கலாம். தொட்டதுக்கெல்லாம் போய் ஜோசியத்தை பார்த்துட்டு இருந்தால் அப்போ நம்ம இன்னும் பக்தியில் இன்னும் பூர்ண சரணாகதி அடையலைன்னு அர்த்தம். ஆனால் அந்த காலத்தில் குழந்தை பிறந்தோடனே இந்த முறை இன்னும் பழக்கத்திலே இருக்குது. அப்போ பிரபுபாதர் குழந்தையாக பிறந்தோடனே ஒரு ஜோதிடரை கூப்பிட்டாங்க, அவங்க அவங்க ஃபேமிலியில் ரெகுலராக ஜோசியம் பார்க்கக்கூடியவர் அந்த ஜோதிட வல்லுநர் கூப்பிட்டு இந்த குழந்தையை பற்றி கேட்டாங்க. அப்போ அந்த குழந்தை பார்த்துன்னு சொன்னார், இந்த குழந்தை பிற்காலத்தில் இவருடைய 70வது வயதில் கடல் கடந்து போய் உண்மையான மத தத்துவத்தை பிரச்சாரம் செய்வார், அது மட்டும் இல்லை 108 கோயில்களை கட்டுவார் அப்படின்னு சொன்னார் பிரபுபாவுடைய அப்பாட்ட. ஜாய் ஸ்ரீ பிரபுபாவுக்கு. இப்படி இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவர். 70 வயசில் கடல் கடந்து போய் பிரச்சாரம் செய்யுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது, சாதாரணமான மனுஷனால் அதை செய்ய முடியாது. இப்போ இந்த இப்போ உள்ள காலத்தில் 15-12 வயசுலேயே முதுகு வலிக்குதுங்கிறாங்க, பேக் பெயின் வந்துருச்சு, நடக்க முடியல, செவத்துல போய் சாஞ்சு உட்காடுறாங்க, நேரா உட்கார முடியல. 14-15 வயசுல அப்புறம் 70 வயசுக்கு என்ன ஆகும்? கூடையில தான் தூக்கிட்டு போகணும் நம்மள. 70 வயசுல இருப்போமானே தெரியாது. ஆனா பிரபுபாத அந்த 70 வயதுல வெளிநாடு போனார். போக போறார் அப்படிங்கறத ஏற்கனவே ஜோதிட வல்லுநர் அவருடைய அப்பாட்ட சொல்றார். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அவங்க அப்பா அதை எதிர்பார்த்தார், தன்னுடைய பையன் ஒரு பெரிய பக்தனா வரணும், இந்த கிருஷ்ண பக்தியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா விரும்பினார். இப்படி ஒரு சின்ன வயதுலயே அவங்க அப்பா பிரபுபாதருக்கு வந்து ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்து அவரை பக்தியா வளர்த்தார். அவருக்கு 5 வயது இருக்கும்போது பிரபுபாதர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும், அவங்க அப்பா வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவர் தினமும் ஆபீஸ்ல இருந்து வருவார், பூஜை பண்ணுவார், கடையிலேருந்து வந்து பூஜை பண்ணுவார், ஜபம் பண்ணுவார், அதெல்லாம் பிரபுபாத் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். சில சமயம் ஒரு தடவை பிரபுபாத்துடைய பயோகிராபி அவருடைய வாழ்க்கை வரல சரித்திரத்தில் சொல்றார், சில சமயம் நான் லேட், எங்க அப்பா வரது லேட் ஆகும், வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு லேட் ஆகும், அப்ப நாங்களாம் தூங்கிடுவோம், ஆனாலும் பூஜை எல்லாம் மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அப்ப நாங்க புரிஞ்சுக்கோ எங்க அப்பா வந்துட்டாரு, வந்து பூஜை பண்றாரு. இப்ப என் நேரம் ஆனாலும் அவர் என் நேரம் ஆனாலும் இந்த ராதாகிருஷ்ணரை பூஜை பண்ணாம தூங்குமா. அதெல்லாம் பிரபுபாத வந்து ரொம்ப கவர்ந்தது சின்ன வயதுலேயே. பக்தினா இப்படிதான் இருக்கணும், அதுக்கு இடம் நேரம் காலம் எல்லாம் அவசியம் கிடையாது. பகவானுக்கு பக்தி செய்யறதுக்கு இந்த நேரத்துல தான் பண்ணணும், இந்த இடத்துல தான் பண்ணணும், இந்த காலத்துல தான் பண்ணணும்னு கிடையாது, எந்த நேரத்திலும் செய்யலாம். அதை கௌர்ம வந்தேத்துடைய குழந்தை காமிச்சார். அது மட்டும் இல்ல, அவர் என்ன வாங்கிட்டு வந்தாலும் அந்த ராதாகிருஷ்ணர் விக்கிறதுக்கு படைப்பார், அந்த உணவை படைச்சு அந்த பிரசாதமா தான் உட்கொள்வார். அதே மாதிரி அந்த 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 தெருவில் உள்ள கோயில் ராதாகிருஷ்ணர் கோயில், இப்போ அந்த கோயில்ல இருக்கு, அந்த கோயிலில் வந்து உணவு படைப்பாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்க போய் உணவு படைச்சு அந்த பிரசாதத்தை அங்கே வரக்கூடியவங்களுக்குலாம் விநியோகம் பண்ணுவாங்க. கிச்சடின்னு ஒரு ஒரு பிரசாதம், கிச்சடி கிச்சடினா இங்கே உள்ள சாம்பார் சாதம் மாதிரி, கிச்சடி பூரி ஹல்வா இந்த மாதிரி, ஸ்வீட் ரைஸ் பாயசம் இந்த மாதிரி எதாவது பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் அந்த அந்த தெரு சுற்றி உள்ள வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பக்தர்கள்லாம் போய் அந்த கோயிலில் அந்த விக்கிரகத்துக்கு படைச்சு அதை எல்லாருக்கும் விநியோகம் செய்வாங்க. இதெல்லாம் சின்ன வயதுலேருந்தே பிரபுபாத் பார்த்துட்டு இருந்தார். அவருடைய அப்பா சின்ன வயதுலேருந்தே அவர் பக்தராக இருந்தனால அவர் வெஜிடேரியனாக இருந்தார். அதுவும் பிரபுபாத் ரொம்ப வசதியாயிடுச்சு. அவர் குழந்தையாக இருந்தப்போ இயல்பாக அவருக்கு அசைவ உணவு கொடுக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அசைவ உணவு உட்கொள்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தோன்னா, பிறக்கக்கூடிய குழந்தை எல்லாமே பால் தான் குடிக்கும், அதில் தான் சந்தேகம் இருக்கா? பிறந்த குழந்தை என்ன குடிக்கும்? பால். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அன்ன பிரஷன் ஒரு செரமனி பண்ணுவாங்க, அன்னம் ஊட்டுறது. இந்த அன்னம் ஊட்டும் போது என்ன பண்ணுவாங்க, கூட ஒரு கறித்துண்டை வச்சு ஊட்டிடுவாங்க. அப்படி யார் தப்பது கறி வச்சு கொடுக்கறது? யார் பண்றாங்க அது? குழந்தைக்கு வந்து கறினா என்னன்னு தெரியாது. அந்த குழந்தை எப்படி கறி சாப்பிட்டு பழகுது? பேரண்ட்ஸ் தான் இல்லையா? அப்ப கறி சாப்பிட்டு தான் பழகணும், அதுக்கு அடிமையாயிடுறாங்க, அதுதான் பிரச்சனை. இப்போ ஆனா பிரபுபாத ஒரு சுத்த பக்த குடும்பத்துல வந்ததுனால அவருக்கு இயல்பாவே வந்து அசைவ உணவு கொடுக்கப்படலை. ஆனா ஒரு சமயம் நடந்தது. என்னன்னா, பிரபுபாதுக்கு 1.5 வயசு இருக்கும், அவர் குழந்தை 1.5 வயசு குழந்தை. பிரபுபாதர் 1.5 வயசு குழந்தையா இருந்தப்போ அவருக்கு வந்து டைபாய்டு ஃபீவர் வந்துடும், ஹெவி ஃபீவர், டைபாய்டு காய்ச்சல் வந்துடும். அப்போ ஒரு டாக்டர் வந்து அந்த குழந்தைய வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்றாரு, இந்த குழந்தைக்கு சிக்கன் கொடுக்கணும் அப்படிங்கிற, சிக்கன் கொடுத்தாதான் இந்த வியாதி சீக்கிரமா குணமாகும் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்போ கவர்மெண்ட் அவங்க அப்பா சொல்ற, நாங்கள் ஒரு வைஷ்ணவர்கள், நாங்கள் பக்தர்கள், நாங்கள் அசை உணவு எடுக்கிறது இல்லை, நாங்கள் இது சமைக்கிறதுல எடுக்கிறது இல்லை, என் குழந்தைக்கு அது கொடுக்க முடியாது, வேற ஏதாவது மருத்துவர் தான் சொல்லுங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, சரி நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் என் வீட்டிலேருந்து சமையல் பண்ணி கொண்டு வரேன். ஏன்னா அவர் ஃபேமிலி டாக்டர், ரெகுலராக அவங்க வீட்டில் வந்து யாருக்கு என்ன வியாதினாலும் போய் பார்ப்பேன். இப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றார், சரி பரவாயில்ல நீங்கள் சமைக்கலாம் பரவாயில்ல, அவங்க பையனுக்கு குணம் ஆகணும், நான் சமைச்சு கொண்டு வரனே அப்படின்னு சொன்னார். பிரபுபாத் அப்பா ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவருக்கு அப்போ அப்பாவுக்கு எப்பவுமே தன்னை பையன் குணமாகணுங்கிற எண்ணம் தானே இருக்கும். ஆனால் அந்த மருத்துவர், அந்த டாக்டர் வீட்டில் சிக்கன் பண்ணி கொண்டு பிரபுபாத் கொடுத்தாங்க. அவர் 1.5 வயசு குழந்தையாக இருந்தப்போ பிரபுபாத் அப்படியே வாமிட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு எசன்ஸ் கூட ஒரு வாய்ப்பில் போகலையே, அப்படியே வாமிட் பண்ணிட்டேன். டாக்டர் முயற்சி பண்ணி பார்த்தார், பிரபுபாத ரொம்ப சுத்த பக்தரா இந்த உலகத்துல தோன்றத அந்த லீலையிலும் காமிச்சிருக்கார். அது வந்து டாக்டர் அந்த முறையை கைவிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பிரபுபாதுக்கு அந்த காய்ச்சல் குணமாயிருக்கு. இப்படி 1.5 வயசுல அவர் 5 வயது இருக்கும்போது, பிரபுபாத் 5 வயது இருக்கும்போது என்ன ஆகுனா, அவங்க அப்பா வந்து அவரை நல்ல பயிற்சி கொடுத்துட்டே இருப்பார். எப்படி பஜன் பண்ணணும், எப்படி ஜபம் பண்ணணும், கிருஷ்ணரை போய் எப்படி சாமி கும்பிடணும் எல்லாம். அப்போ ஜெகநாத்பூரில் ரத யாத்திரை ரொம்ப விசேஷமாக நடக்கும், பூரி ஜெகநாத் ரத தேர் திருவிழா. இதை நீங்கள் வந்து டிவிலெல்லாம் பார்க்கலாம், பெரிய பிரம்மாண்டமான தேர் இருக்கும், லட்சக்கணக்கான பேர் அப்படி எங்கே பார்த்தாலும் ஜனங்களாக இருப்பாங்க. கூட்டத்தில் போய் சிக்கிக்குவோம், நம்மளாம் மாட்டின்டுவோம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தர் தன் வாழ்நாளில் ஜெகநாதோட ரத யாத்திரையை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லப்படும். ஜெகநாதோட ரத யாத்திரை உற்சவத்தை போய் கலந்துன்றவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லிடு ஜெகநாதனுடைய லீலைகளை. அப்போ பிரபுபாதருக்கு ரொம்ப ஆசை அந்த மாதிரி ஒரு தேர் திருவிழா நடத்தணும்னு, அஞ்சு வயசு குழந்தையா இருந்தப்போ. அப்போ அவங்க அப்பாட்ட ஒரு நாள் சொன்னார், நான் வந்து ஜெகநாத தேர் திருவிழா நடத்தணும்னு. அவங்க அப்பாவும் உற்சாகப்படுத்துறாரு, சரி அப்போ நான் உனக்கு அதுக்கு உண்டான ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மர ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து அதை பிரபுபாத தேர் மாதிரி பண்ணி அதில் ஜெகநாத வச்சுட்டு வீதியில் எடுத்துன்னு வருவார். அஞ்சு வயசு குழந்தையா இருந்தப்போ அப்படியே அந்த தெரு வழியாக ரதத்தை எடுத்துன்னு வருவார். இப்போல்லாம் குழந்தைகள்லாம் அஞ்சு வயசு இருக்கும்போது நான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன், அந்த இடத்துல சின்ன குழந்தை தான், அது எல்கேஜி என்ன தான் படிக்குது, பொட்டு வச்ச மல்லிகை மொட்டு அந்த பாட்டுக்கு ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடிச்சு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டை அந்த பாட்டுக்கு அவ்வளோ அற்புதமாக டான்ஸ் ஆடுது. நான் சொன்னேன், யாருமா உனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்களே, நல்ல டீச்சர், உங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்ன நான் ப்ரைஸ் எல்லாம் வாங்கினேன், வெரி குட், நல்ல அப்பா அம்மா, நல்ல நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், ரொம்ப அற்புதமான ஃபேமிலி. அஞ்சு வயசு குழந்தைக்கு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பாட்டு சொல்லிக் கொடுங்க. இப்போ அது பத்து வயசு போய் எப்படி இருக்கும், நேச்சுரலாகவே எப்படி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் துரதிருஷ்டமாக நடக்கக்கூடியது, ஆன்மீக அறிவு கிடையாது, நல்ல விதமாக குழந்தைகளை வளர்க்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா சமுதாயமே அது மாதிரி ஒரு துப்பாக்கியமான சூழலில் வளர்ந்துருக்கு. டிவி சினிமா சினிமா பாடல்கள் தான் வாழ்க்கையோட லட்சியம், அதுதான் அவங்களுக்கு புலன்பத்தினோட சந்தோஷம், இப்படி தான் வளர்ந்துருக்கு. ஆனால் பிரபுபாத போன்ற பக்தர்களுக்கு அவங்க அப்பா எப்படி உற்சாகப்படுத்தினான்னா, அவரை இந்த தேர்த்துலா செய்ய சொல்லி உற்சாகப்படுத்தினார். அதே பிரபுபாதர் ஐந்து வயதில் அவங்களுடைய தெருவில் ராதாகிருஷ்ணர் கோயிலுக்கு வழியாக சின்ன பையனாக இருந்தப்போ தேர்த்துலா நடத்தினவர் அவருடைய 70வது வயதில் உலக முறையும் பிரயாணம் செய்து லண்டன், சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க், வாஷிங்டன் போன்ற பிரம்மாண்டமான நகர்களில் தேர்த்துலா நடத்தினார். அவ்வளோ பேருக்கு ஜெகநாதன்னா யாரும் தெரியாது, தேர்த்துலனா என்னன்னு தெரியாது, ஹரே கிருஷ்ண மந்திரனாலே என்னன்னு தெரியாது. இதுதான் பிரபுபாவுடைய காரணம் இருக்காருங்க. அஞ்சு வயசுல அவங்க அப்பா அவர் உற்சாகப்படுத்தினார். அதே பிரபுபாதர் 70வது வயதுல வெளிநாட்டில் இதே தேர்தல் நடத்தினார். உலக அளவில் பிரம்மாண்டமா எல்லாருக்கும் கொண்டாடினாங்க, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இஸ்கான் மையங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அப்போ பிரபுபாத் வரும்போது 108 கோயில் இருக்கும், 300 மேல கோயில்கள் ஆயிடுச்சு, எல்லாருமே இன்னும் தேர்திருவா கொண்டாடி இருக்காங்க. இப்படி ஐந்து வயதுக்குமோ பிரபுபாதர் சிறிதாக ஒரு தேர் ரதம் பண்ணி அதை கொண்டாடினார். அவர் 6 வயது இருக்கும்போது அவங்க அப்பாட்ட விக்கிரக வழிபாடு செய்யணும்னு சொன்னார். 6 வயது இருக்கும்போது, இப்போ 6 வயது குழந்தைகளுக்கு செல்ஃபோனில் ஃபேஸ்புக் எப்படி போகிறது, அப்புறம் நெட்டில் போய் எப்படி போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது, செல்ஃபோனில் வச்சு எப்படி கேம் விளையாடுறது, இதெல்லாம் தெரியும். ஒரு சின்ன பையன் போய் செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பிரபுபாதர் அவர் 6 வயது இருக்கும்போது அவங்க அப்பாட்ட போய் நான் விக்கிரக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னார். அவங்க அப்பாவும் அதை உற்சாகப்படுத்துகிறார், ரெண்டு ராதாகிருஷ்ணர் விக்கிரகத்தை வாங்கி கொடுத்து பிரபுபாதர் என்கரேஜ் பண்ண. இப்படி பிரபுபாதர் தன்னுடைய பால்ய பருவத்தில் கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு வச்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த கௌரவன் என்ன பண்ணுவார், அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு நிறைய பக்தர்களை வரவழைப்பார். அடிக்கடி நிறைய பக்தர்கள் வருவாங்க, அவங்ககிட்டருந்து கிருஷ்ணருடைய கதையை பற்றி கேட்பாங்க, அவங்களுக்கு பிரசாதத்தை சமையல் பண்ணி அதை கிருஷ்ணருக்கு படைத்து அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க அதை அன்போடு எடுத்துக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க சில தட்சிணையெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி எப்படி பக்தர்களுக்கு மரியாதை செய்யணும், பக்தர்கள்ட்டு எப்படி கிருஷ்ணருடைய நாமங்களை கேட்டுக்கணும், இதெல்லாமே பிரபுபாடி பக்தர் பிரபுபாடி அப்பா வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதையும் பிரபுபாடி சின்ன வயதுலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன், எப்படி பக்தர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்படி பால்ய பருவத்தில் பிரபுபாடு இயல்பாகவே கிருஷ்ணர் மேலே தன்னுடைய அன்பை வளர்த்துட்டே இருந்தார் அவங்க அப்பா உடைய கருணையினால். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி காலேஜ் போனார், காலேஜ் பிஏ படிச்சுட்டு இருந்தார் பிரபுபாத். பிரபுபாதருக்கு 1 வருஷம் மூத்தவர் சீனியர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். அவர் கல்கட்டா காலேஜில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து ஒரு பெரிய ஆர்மி பண்ணி இந்தியனுடைய இந்தியா சுதந்திரத்துக்காக போராடினார். அவர் வந்து பிரபுபாதருடைய சீனியர் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜில் பிரபுபாத் படிச்சுட்டு இருந்தார். அப்போ பிரபுபாத் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, நம்மளும் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடணும். ஏன்னா அந்த டைமில் மகாத்மா காந்தி அகிம்சாங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், அகிம்சை, அதாவது எந்த விதமான இம்சையும் பண்ணாமல் சுதந்திரத்துக்காக போராடுறது, அதை பிரபுபாத் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த விதமான அராஜகம் செய்யாம எளிமையான முறையில போராடி சுதந்திரம் பெறணும். அப்போ காந்தியடிகள் ஒரு நாள் ஒரு அறிக்கை விடுறார், எல்லா மாணவர்களும் இந்த இயக்கத்தில் வந்து கலந்துக்கணும், சுதந்திர போராட்ட இயக்கத்தில் கலந்து இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு காந்தி, மகாத்மா காந்தி ஒரு அறிக்கை விடுறார். அப்போ பிரபுபாதருக்கு தன்னுடைய படிப்பு முடித்த உடனே காந்தியோட இயக்கத்தில் போய் சேரணும் ரொம்ப ஆவலா இருந்தார். அவர் எப்பவுமே கதராலே தான் கொடுத்துவார் பிரபுபாத், எப்படியாவது நான் காந்தியோட இயக்கத்தில் போய் சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படிங்கிற ஆர்வம் பிரபுபாதுக்கு இருந்தது. அப்போ காந்தி ஒரு சமயம் ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்லி அயலார் பொருள் புறக்கணிப்பு ஒத்துழையாமை இயக்கம் சொல்லி ரெண்டு ஸ்கீம் கொண்டு வந்தார். வெளிநாட்டுக்காரன் கொண்டு வரது எதுவும் ஏற்றுக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே நம்ம கோஆபரேட் பண்ணக்கூடாது. அப்போ பிஏ முடிச்சோடனே அந்த சர்டிபிகேட் வந்து கொடுக்குறாங்க, அதை கூட ப்ரோப்பா வேணான்ட்டார், நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத காந்தியோட இயக்கத்தில் போய் சேரப்போனாங்க. அவங்க அப்பாவுக்கு இதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை, ஏன்னா பிரபுபாதர் வந்து ஒரு வைஷ்ணவனாகி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணுங்கிறது அவங்க அப்பாவோட விருப்பம். ஆனாலும் அவங்க அப்பா அவரை தடுக்க முடியல, ஏன்னா பிரபுபாதர் காந்தி இயக்கத்தில் ரொம்ப விருப்பமாக இருந்தது. அப்போ ஒரு சமயம் பிரபுபாதருடைய ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு சாதுவை சந்திக்கிறதுக்காக போனார். அந்த கல்கட்டாவில் ஒரு பெரிய சாது, அவர் ரொம்ப விசேஷமாக கருதப்படுறவர், அவர் இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர், அவரை சந்தித்தார். அப்போ அவர் அந்த சாதுவால் கவரப்பட்டார். அப்போ பிரபுபாட்ட வந்து சொல்கிறா, நான் ஒரு சாதுவை சந்தித்தேன், அவர் ரொம்ப அற்புதமாக ஹரிநாமத்தை பிரச்சாரம் செஞ்சுட்டுருக்கார், அவர் வந்து சைத்தன்ய மகாபிரிய அந்த போதனைகளை வந்து பிரச்சாரம் செஞ்சுட்டுருக்கார், நீயும் அவரை வந்து சந்திக்கணும் அப்படின்னு பிரபுபாட்ட அவருடைய நண்பர் கூப்பிடுறார். பிரபுபாருக்கு நம்பிக்கை இல்லை, இந்த சாதுக்கெல்லாம் இப்படி தான் சும்மா ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் வரமாட்டேன்னு, எனக்கெல்லாம் இந்த சாதுக்கு எல்லா சாதுக்களும் ஒரே மாதிரி தான், என்னத்தை பெருசாக பண்ணிட போகிறாங்க அப்படின்னு பிரபுபாதர் முதல்ல ஒத்துக்கலை. இவர் அடுத்தடுத்து கூப்பிட்டுட்டே இருந்தார் அவருடைய நண்பர், பிரபுபாதரும் அதை ஏற்றுக்கவே இல்லை. கடைசியில் அந்த நண்பர் ரொம்ப வற்புறுத்தி கூட்டின்னு போகிறார் பிரபுபாதர், நீ ஒரு தடவை வந்து அவர் சந்திச்சே ஆகணும். பிரபுபாதரும் சரி சம்மதிக்கிறார், சரி நான் வரேன் சாதுவை பார்க்க வரேன் அப்படின்னு பிரபுபாதர் சம்மதிச்சுட்டு அவர் இந்த சாதுவை சந்திக்க வர்றார். அவர் தான் இந்த படத்தில் ரெண்டாவது உட்கார்ந்துருக்கிறவர், ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் ஸ்ரீல பிரபுபாத், அவர் பேர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். அப்போ பிரபுபாதருக்கு அபய்சரன் பேர். அபய்சரன்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் கிருஷ்ணனுடைய பாதங்களை சரணடைஞ்சவர் அர்த்தம். சரண்னா சரண் புகுந்தது, அபயம்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் கிருஷ்ணனுடைய பாதங்களை புகழிடம் கொண்டவர் அர்த்தம். அப்படி ஒரு பேர் அவங்க அப்பா அவர் கொடுத்திருந்தார் அபய்சரன். இப்போ இந்த அபய்சரன் அப்படின்னு சொல்லப்படுற பிரபுபாதர், இந்த பிரபுபாதரை இவரும் பிரபுபாதர்னு சொன்னால் என்ன அர்த்தம், பிரபுபாதர்ங்கிறது ஒரு டைட்டில். இப்போ தமிழ்நாட்டில் என்ன மாதிரி சொல்லலாம், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது பேர் இருக்கா, இதை ஒரு டைட்டில் சொல்லுவாங்க, சரஸ்வதி அந்த மாதிரி சில டைட்டில்லாம் இருக்கு. சில பாண்டித்யம் படிக்கிறவங்களுக்குலாம் சில டைட்டில் கொடுப்பாங்க, சைத்தன்யா சரஸ்வதி அப்புறம் பாரதி இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ பிரபுபாதர் என்ன அர்த்தம்னா, பிரபுபாதர்ங்கிறவர் மிக என்ன சொல்றதுன்னா விஷ்ணு பகவான் விஷ்ணுவோடைய பக்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு எடுத்துட்டவர் அர்த்தம், மிக பெரிய பொறுப்பு எடுத்துட்டவர் அர்த்தம். விஷ்ணுவோடைய பாதத்தில் சரணடைஞ்சவர், விஷ்ணு பக்தியை வந்து தீவிரமாக எடுத்து பிரச்சாரம் செய்யறவர் அர்த்தம் பிரபுபாதர். அப்போ பக்தி சித்தாந்த சித்தாகுரை சந்திக்கிறதுக்காக அவருடைய நண்பர் பிரபுபாதர் கூட்டின்னு போறார். அப்போ அவர் அங்கே பெரிய உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், உபன்யாசம் பண்ணிருக்கும்போது பிரபுபாவுக்கு கேட்டு இருந்தேன். பிரபுபாட்ட ஒரு என்ன ஒரு விசேஷம்னா, அவர் ரொம்ப கவனமாக கேட்பார், யார் என்ன பேசினாலும் அந்த கவனமாக கேட்டவங்க என்ன சொல்றாங்க அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம், இதெல்லாம் நம்ம என்ன பலன் அடைய போறோம், ரொம்ப கவனமாக இருப்பார். அப்போ இவர் பேசும்போது கேட்டு இருக்கார். உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய நண்பர் பிரபுபாவை கூட்டின்னு போறார். கூட்டின்னு போனோடனே முதல் சந்திப்பிலேயே அவருடைய குரு, அதாவது அவர்கிட்ட தான் தீட்சை வாங்கிட்டுறார் அதுக்கப்புறம். அப்போ இவரை முதல் சந்திப்பில் பார்த்தோன்னே பக்தி சித்தாந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆங்கிலத்தில் ரொம்ப புலமையாக இருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் வெளிநாட்டில் போய் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யக்கூடாது, முதல் தர தான் பார்க்குறேன். பிரபுபாதிக்கு ஆச்சரியமாயிடும், இன்னும் நான் இந்த சாது வந்து என்னை முதல் தர தான் பார்க்குறாரு, ஆனால் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆங்கிலத்தில் ரொம்ப புலமையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன் நீங்கள் இந்த கிருஷ்ண பக்தியை வந்து வெளிநாட்டில் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்படி அதுலேயே பிரபுபா ஷாக் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த சந்திப்பு அந்த அவருடைய அந்த பக்தி சித்தாந்த சரிதாக்குடைய உபன்யாசம், அவருடைய தேஜஸ், அவருடைய பக்தி, இதெல்லாம் பிரபுபா கவர்ந்தது. பிரபுபா புரிஞ்சினார், ஒரு சாதாரண சாது இல்லை, மற்ற சாதுக்கள் மாதிரி கிடையாது, இவர் இவர் வந்து நடைமுறையிலே பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறவர், இவர் வந்து சைத்தன்ய அப்படியே போதனைகளை பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறவர், இவர் வந்து ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறவர்ங்கிறத பிரபுபா உணர்ந்தார். அதனால அடுத்தடுத்த ரெண்டு மூணு சந்திப்புல அவருக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அடுத்த சந்திப்புல பிரபுபாத் சொல்றார், அவர்கிட்ட ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, பக்தி சித்தாந்த தாக்கரும் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கரும் பிரபுபாதரும். அப்போ பிரபுபாத் சொல்றார், நீங்க இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யணும்னு சொல்றீங்க, கிருஷ்ணதான் முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இப்ப நமக்கு என்ன அவசரம்னா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும், அதுதான் இப்ப அவசரம். நம்ம அந்த அவசர காலத்தில் இருக்கோம், இந்திய சுதந்திரத்துக்கு போராடுறத விட கிருஷ்ண பக்தி ரொம்ப விஷயம் முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். இந்தியாவோட சுதந்திரத்துக்கு போராடுறதை காட்டிலும் நீங்க சொல்ற கிருஷ்ண பக்தி தான் முக்கியமானதான் கேட்டேன். அப்ப அவர் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்கிறார், பக்தி சித்தாந்த இந்த உலகத்துல யாருமே சுதந்திரமா இருக்க முடியாது, எல்லாருமே கட்டுண்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். சுதந்திரம்ங்கிறது என்னன்னா, நம்ம எப்ப இந்த ஜட உடல இருந்து விடுபடுறோமோ, பிறப்பு எப்ப இந்த சக்கரத்திலிருந்து விடுபடுறதான் உண்மையான சுதந்திரம். நீங்க நினைக்கலாம் இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிட்டா எல்லாமே சரியாயிடும்னு, கட்டாயம் சரியாக போறது இல்லை. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினாலும் பிரச்சனைகள் இருக்கும், நம்ம பிரச்சனையை சந்திச்சுதான் இருக்கும். நம்ம வேணா நினைக்கலாம் வெளிநாட்டுக்காரர்கிட்ட சுதந்திரம் வாங்கிட்டோம்னு, ஆனா நம்ம வந்து வெளிநாட்டுக்காரர்கள் சுதந்திரம் வாங்கினாலும் நம்ம அடிமையா தான் இருக்க போறோம். என்றைக்குமே இந்த ஜட உலகத்துல வந்து நம்ம சுதந்திரமா இருக்கவே முடியாது. இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே தீர்வு கிருஷ்ண பக்தி தான். ஏன்னா கிருஷ்ண பக்தி ஜாதி மதம் இனம் மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கிருஷ்ணர் வந்து எந்த மதத்தையும் சேர்ந்த கடவுள் கிடையாது, பகவத்கீதை எந்த மதத்தையும் சேர்ந்தது கிடையாது. கிருஷ்ண பக்தியும் சரி பகவத்கீதையும் சரி அவருடைய திருநாமங்களும் சரி ஜாதி மத இனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். எப்ப நான் இந்த உடல்ல நம்மளை உடலோட அடையாளப்படுத்திக்கிறோமோ அப்பதான் நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை சேர்ந்தவங்கிற அடையாளத்தை நம்ம காமிக்கிறோம். எப்ப நான் இந்த உடல் கிடையாது நான் கிருஷ்ணனுடைய சேவகங்கிறத உணர்றோமோ அப்ப எல்லா பிரச்சனையும் தீரும். அப்ப சமுதாயத்துல என்ன பிரச்சனைனா இறை உணர்வுக்கு தான் பற்றாக்குறை, வேற எதுக்குமே பற்றாக்குறை கிடையாது. கிருஷ்ண பக்தி ஒண்ணுதான் பற்றாக்குறை. அதை கொடுத்தோம்னா இறை உணர்வை நம்ம வெளிப்படையை செய்தோம்னா எல்லாருமே ஒண்ணுதான், எந்த ஜீவராசி வித்தியாசம் கிடையாது. அது அமெரிக்கா காரணாலும் சரி இந்தியா காரணாலும் சரி அவனுடைய உடல்ல தான் வித்தியாசம் இருக்கு, ஆனா ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அந்த ஆத்மாவுக்குடைய சொரூபம் என்னன்னா ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணரே நித்யதா. ஜீவாத்மாவான நம்முடைய உண்மையான சுரூபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும். அப்படி செய்யாம பொய் அகங்காரத்தினால நான் எனது என்னுடையதுன்னு நம்ம வாழ்ந்துட்டு இந்த யுத்தங்கள்லாம் நடந்துட்டு அப்படின்னு சில பக்தி சித்தாந்த தாக்குரர் பிரபுபாட்ட சொல்றார். அப்ப அவருடைய விளக்கங்களாம் இவர் சிந்திக்க வச்சது. அப்ப இவர் சொல்லபடி பார்க்கும்பொழுது நான் எனது என்னுடையதை விட இதை ஏன் நம்ம பரந்த நோக்கத்தில், அவர் வந்து பரந்த நோக்கத்தில் பார்த்தார். பக்தி சித்தாந்த தாக்குர் பரந்த நோக்கத்தில் பார்த்தார். எல்லா ஜீவராசியும் துன்பத்தில் இருக்காங்க, எல்லாருமே பிறப்பு இருப்பு இந்த சக்கரத்தில் மூழ்கி போயிருக்காங்க, எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும்னா ஒரு ஜீவாத்மாவுக்கு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய பரோபகாரம், மிகப்பெரிய உபகாரம் என்னன்னா அவங்கள கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், அவங்களுக்கு கிருஷ்ணர் யாருன்னு தெரியப்படுத்துறது. அதுதான் அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி, அதுதான் நீங்க அந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையும் கூட. அந்த விஷயங்கள்லாம் பிரபுபாத சிந்திக்க வச்சு. அப்ப பிரபுபாத இந்த கிருஷ்ண பக்தியில் இன்னும் கொஞ்சம் கூடி தீவிரமா பயிற்சி செய்ய ஆரம்பிச்சார். சில பக்தி சித்தாந்த சரஸ்வதியுடைய சங்கத்தினால தொடர்ந்து அவர் பக்தி தின்று செய்ய ஆரம்பிச்சார். அவரும் ஹரிநாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சார். அவர் கல்கத்தாவில் இருந்ததுனால அடிக்கடி அங்க பக்தருடைய சங்கத்தில் போயிட்டு வருவார். பிரபுபாதுடைய அம்மாவுக்கு என்ன விருப்பம்னா அவர் வந்து ஒரு பெரிய லாயர் ஆக்கணும். காந்தி ஒரு போஸ்ட்ல இருந்தார் லண்டன்ல, என்னவா இருந்தார் அவர், மான்செஸ்டர் பாரட்ல இல்ல இன்னொன்னு சொல்லுவாங்க வேற மான்செஸ்டர் சொல்லுவாங்களே பாரிஸ்டர் பாரிஸ்டர். அந்த மாதிரி பிரபுபாதரை ஆக்கணும்னு அவங்க அம்மாவுக்கு விருப்பம். தன்னுடைய பகை பையனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு எப்படி காந்தி லண்டன்ல போய் படிச்சு பாரிஸ்டர் ஆனாரோ அதே போல தன்னுடைய பையனும் லண்டன்ல போய் படிச்ச பெரிய பாரிஸ்டர் ஆகணும்னு அவங்க அம்மாவுடைய விருப்பம். ஆனா கவர்மெண்ட் தேவ் அது விரும்பல. ஏன்னா கவர்மெண்ட் தேவ் என்ன பயந்துட்டாருன்னா என்னுடைய பையன் இப்ப வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா வந்து கிருஷ்ணபக்தி பயிற்சி பண்றான், ஒருவேளை அவன் வெளிநாட்டுல போயிட்டானா அவனுக்கு ஒரு பக்தருடைய சங்கம் இல்லாம போயிடும், அவன் வெளிநாட்டு கலாச்சாரத்தினால பாதிப்படைஞ்சு அவன் வந்து கிருஷ்ணபக்தின்னு ரொம்ப தூரம் விலகி போயிடுவான். அப்படி அவன் வந்து கிருஷ்ணபக்தின்னு விலகி போய் ஒரு பெரிய படிப்பு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் இங்கே எந்த டிகிரி படிக்கணுமோ படிச்சு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அப்பா விரும்பினார். அப்ப அவங்க அம்மா கொஞ்சம் வருத்தம் அதில், அவங்க அம்மா சொல்றத அவர் தன்னுடைய மனைவி சொல்றத அவர் கேட்கல. கௌர்மா வந்து இப்படி பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சாஸ்திரி சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன பயந்துட்டு இருந்தாரு, அவர் எப்படியாவது காந்தியுடைய இயக்கத்தில் போய் சேர்ந்துடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எப்படியா சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவருக்கு முதல்ல இவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். இவர் வந்து பிஏ முடிச்சிட்டாரு, இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தணும். அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து கெமிக்கல் கம்பெனி வச்சிருந்தார், கெமிக்கல் மெடிசன்லாம் தயாரிக்கிறது. அப்போ அவர்கிட்ட சொல்லி பிரபுபாதருக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணார். புரோபாத் வேலைக்கு போக ஆரம்பித்தார். வேலைக்கு போக ஆரம்பித்ததும் அவருக்கு ராதாராணி தத்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஒரு மாதாஜியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம்லாம் நடந்தது. புரோபாத் இல்லற வாழ்க்கையில் ஆகிட்டார். இந்த இல்லற வாழ்க்கையில் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரோபாத் பக்தி சித்தாந்த சார் சந்தித்தார். ஒருவேளை அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சந்திச்சிருந்தார்னா அவர் பிரம்மச்சரியாமே இருந்திருப்பார். மேபி இதெல்லாம் கிருஷ்ணனுடைய விருப்பமாக இருக்கும். கிருஷ்ணனுடைய லீலை படிதான், கிருஷ்ணனுடைய அனுமதி விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாமல் கிருஷ்ணனுடைய இது இல்லாமல் நடக்கும். பிரபுபாதர் அவருக்கு ரொம்ப ஆசை நிறைய செய்யணும். இந்த கௌடிய மடத்துக்கு அப்போது கௌடிய மடம்னு பேர், இப்போ வந்து கௌடிய மடம் இருக்கு. இந்த கௌடிய மடத்துக்கு சில பக்தி சித்தாந்த சாஸ்திரத்தாவுக்கு பிரபுபாவுடைய பிரச்சாரத்துக்கு நம்மளால் இயன்ற உதவி செய்யணும் சொல்லி அவர் நிறைய சம்பாதிக்கணும். நிறைய நிறைய பணம் சம்பாதிச்சு நம்மளால் இயன்ற அளவுக்கு பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், இந்த இயக்கத்தை வளர்றதுக்கு நம்ம முயற்சி உதவி செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வப்பட்டார் பிரபுபாதர். அப்போ பிரபுபாதர் அலகாபாத்தில் ஒரு மெடிக்கல் கம்பெனி ஆரம்பித்தார், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அது ரொம்ப நல்லா வந்துட்டுருது, ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருது மெடிக்கல் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் அவர் பாம்பேயில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். பாம்பேலையும் வியாபாரத்துக்காக போவார். பிரபுபாத் அடிக்கடி பிரயாணம் செய்வார். பாம்பே போவார், அலகாபாத், லக்னா இந்த மாதிரி பல பல இடங்களில் போய் தன்னுடைய வியாபாரத்தை அதிகரிச்சுட்டே வந்தார். ஒரு உபன்யாசத்தில் பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் என்னுடைய பிஸ்னஸை நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தேன்னா நான் டாட்ரா பில்லாவோட ஹை லெவலில் போயிருப்பேன். அவர் பெரிய மல்டி மில்லியர் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். ஆனால் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் போயிடும். எல்லாம் இருந்தால் பிரபுபாத் புரிஞ்சுட்டாரா, இது வந்து கிருஷ்ணனுடைய கருணை தான். அது அவருடைய பயோகிராஃபியில் பின்னாடி வரும். பிரபுபாத லீலையில் இப்படி பிரபுபாத் வந்து ஒரு நாள் பாம்பேயில் இருந்தப்போ கௌர் மோகன் தேவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம் போயிடும். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம் போயிடும். ஏறக்குறைய மாசங்களாக கிட்டத்தட்ட 2-3 மாசமா அவர் ஆகாரமே சாப்பிடலையா, ஒரு ஐ திங்க் ஒரு மாதமோ 2 மாதமோ ஆகாரமே சாப்பிடாம உயிர் வாழ்ந்துருக்காரு. தன்னுடைய வயோதிக காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அவங்க எல்லாம் நினைச்சுன்னா இன்னைக்கு சிறிது காலம் அவர் இருக்க போறாரு, அவர் மறைய போறாங்கிறது அவங்க தெரிஞ்சிடுச்சு. அப்போ அவங்க அப்பா வந்தார், சொல்றார் நான் வந்து அபயசரனை பார்க்கணும், வர சொல்லுங்க. அப்போ அவர் பாம்பேயில் இருக்கார், உடனே வர சொல்லுங்க, நான் உடனே அவரை பார்க்கணும் அப்படிங்கிற செய்தியை ஒரு டெலிகிராம் அனுப்புறாங்க, தந்தி அனுப்புறாங்க பிரபுபாத். பிரபுபாத் உடனே வேகமாக வர்றார். அவருடைய அப்பா தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய பையனை பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி தன்னுடைய உயிரை வச்சுட்டு இருந்தார். இப்போ பிரபுபாத் வந்த உடனே பிரபுபாட்ட சொல்றார், உடனே வைஷ்ணவர்களுக்கும் பசுக்களுக்கும் நீ தானம் செய்யணும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இங்கே வர வச்சு நம்ம வீட்டில் ஒரு பெரிய நாம சங்கீர்த்தனை பண்ணணும், இந்த நாம சங்கீர்த்தனை நடத்தி முடிச்சுக்கோ, அவங்களுக்கெல்லாம் பிரசாத விநியோகம் செய்யணும், இதனுடைய கடைசி ஆசை அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. இப்போ பிரபுபாத் என்ன பண்ணார்னா, கொஞ்சம் பக்தர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்து, கொஞ்சம் நன்கொடையெல்லாம் கொடுத்து, பசுக்களுக்கெல்லாம் தானம் செய்துட்டு அவங்க தன்னுடைய வீட்டுக்கு நாம சங்கீர்த்தனை அழைக்கிறாங்க. பிரபுபாட் வீட்டில் பெரிய நாமசங்கீதம் நடக்குது. எல்லா பக்தர்களும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி நாமசங்கீதம் பண்ணிட்டே இருக்கும்போது பிரபுபாடைய அப்பாவுடைய உடல் அவர் உடலை விட்டு பிரி. அவர் ஒரு சுத்த பக்தராக இருந்ததுனால பக்தருடைய நாமசங்கீதத்தை கேட்டுட்டே அவர் வைகுண்டம் போகிறார். தன்னுடைய அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறம் பிரபுபாத தொடர்ந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கார். அப்போ அவர் இந்த கௌடிய மடத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருந்தார். அந்த பிரச்சாரத்துக்காக அவர் எங்கெல்லாம் வியாபாரத்துக்காக போறாரோ அங்கே இருக்கக்கூடிய இடங்களில், இப்போ உதாரணத்துக்கு பாம்பேயில் போய் வியாபாரத்துக்கு போனார்னா அங்கே இருக்க கோயிலுக்கு வந்து கௌடிய மடத்து வளர்ச்சிக்காக உதவி செய்வார், அங்குள்ள பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்குவார். அதுக்கப்புறம் அவர் கல்கட்டாவில் வரும்போது பக்தி சித்தாந்த சாஸ்திரி பிரபுபாத் நேரில் சந்திப்பார், அவர்கிட்ட சில அறிவுரைகளை பெறுவார். இப்படி அவர் கல்கட்டாவில் மெயினாக தன்னுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய அவருடைய சங்கம் கிடைக்க ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 10 ரொம்ப 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 அதிகமாக கூட சங்கம் கிடைக்கல, ஒரு 10 தடவை 12 தடவை தான் பார்த்துருப்பாங்க ரெண்டு பேரும். அப்போது ஒரு சமயத்தில் வந்து பிரபுபாதோட தீட்சை வாங்கிட்டார். அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பார்த்து பிரபுபாத் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். பக்தி சேவையில் வந்து ஒரு இல்லற வாக்கில் இருந்தால் கூட பிரபுபாத் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். நல்லா ஜபிப்பார், பகவத்கீதை பாகவத புராணங்கள்லாம் படிப்பார், பக்தருடைய சங்கத்தை வந்து எடுத்துட்டுவார், கோயிலில் போய் தன்னா ஏந்த சேவைகளை செய்வார். இப்படி அவர் வெகு சீக்கிரமாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்த பார்த்து அவருடைய குருவான பக்தி சித்தாந்த சாஸ்திரி அவருக்கு தீட்சை வழங்கினார். அபய சரணாரவிந்த பக்தி வேதான் அபய சரணாரவிந்த அபய சரணாரவிந்த தாசன் பேர் அவர். அதுக்கப்புறம் பக்தி வேதான் அவருடைய பட்டம், அவருடைய பிற்காலத்தில் அவருடைய பிரச்சாரத்துக்கும் ஏற்பாட்டக்கூடிய பட்டம் பக்தி வேதன். அவருடைய முழு திருநாமம் வந்து தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத. அபய சரண்கிறது அவருடைய இயற்பெயர். அபய சரணாரவிந்த தாசன் பேர் இருந்தார். அவருடைய குரு வந்து அவருக்கு தீட்சை கொடுக்குறார். அப்படி குருவிட்ட தீட்சை வாங்கிட்டு அவர் தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ணிட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் பிரபுபாதர் தன்னுடைய குருவை விருந்தாவனத்தில் சந்திக்கிறார். சில தினங்களுக்கு நம்ம ராதா குண்டங்கிற குளத்துடைய தோன்றிய தினத்தை பற்றி நம்ம உபன்யாசத்தில் படிச்சிருக்கோம். அந்த ராதா குண்டங்கிற இடத்துல சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் சில பிரபுபாதர பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத சந்திக்கிறார். அப்போ அவர் சொல்றார், என்னுடைய மறைவுக்கு அப்புறம் இந்த இயக்கம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு நிறைய சன்னியாசி சிஷ்யர்கள் இருக்காங்க, எனக்கு நிறைய பிரம்மச்சாரி சிஷ்யர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு அப்புறம் ஒற்றுமையாக இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போவே அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாத சார், ஏன்னா பிரபுபாத ஒரு கிரகஸ்தராக இருந்தார், இன்னர வாழ்க்கையில் இருந்தார். அப்போ அவருக்கு கோயிலுக்குள்ளே என்ன நடக்கிற விஷயம் அவ்வளோவா அதில் கலந்துட்டது கிடையாது. அதனால் அவர் குரு வந்து சொல்கிறார், இப்போ ஆசிரமத்தில் பக்தர்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இல்லை. ஏன்னா அவர் கல்கட்டாவில் உட்லாண்டாங்கிற இடம், உட்லாண்டா என்ன இடம், கல்கட்டாவில் ஒரு இடம் இருக்குது உட்லாண்டா, உல்தாகாண்டாவும் பிரச்சாரம் செய்யறதுக்காக. ஆனா இவங்க பிரச்சாரம் செய்யறதை விட்டுட்டு நான் இந்த ரூம்ல இருக்கணும் அந்த ரூம்ல இருக்கணும் சண்டை போட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவர் குருவுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. சில பக்தி சித்தாந்த ஸ்டாக் இருக்கு. அப்ப அவர் சொல்ற பிரபுபாட்ட, சீக்கிரமாக ஆசிரமத்தில் ஒரு பெரிய நெருப்பு பத்திய போகுது, என்னுடைய மறைவுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, ஆனா நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும், உனக்கு எப்ப கையில பணம் கிடைக்குதோ அப்ப புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி விநியோகம் செய்யணும். எப்பெல்லாம் கையில பணம் வருதோ அப்ப நீ கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த சேவையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி சில பிரபுபாத சில பக்தி சித்தாந்த சசிதா கூட இறுதி காலத்தில் அவருக்கு ஒரு செய்தி அனுப்புறார், நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய உபதேசம் ஏதாவது இருக்கா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப திரும்பவும் அதே உபதேசத்தான் சொல்றாரு, உனக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்ப புத்தக விநியோகம் செய்யணும், புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி விநியோகம் செய்யணும், வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் செய்யணும். இந்த ரெண்டும் தான் பிரபுபாதருடைய குரு கொடுத்த கட்டளை. அப்போ பிரபுபாதர் இல்லற வாழ்க்கையில் இருந்ததுனால தன்னுடைய குருவோட கட்டளை எடுத்துட்டார். ஆனா எப்ப இதை செய்ய போறேன், எப்ப அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுங்கிறதுக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் தன்னை குருவை திருப்திப்படுத்துறது எப்படி. அப்போ அவர் இல்லறத்தில் இருந்தனால தன்னால் இயன்ற அளவுக்கு சேவை பண்ணார், ஆனால் அது முழுமையாக அவரால் ஈடுபட முடியல, தன்னால் இயன்ற அளவுக்கு அதை பண்ணிட்டு இருந்தார். அவர் குரு சொன்ன மாதிரி அவருடைய குருவோடைய மறைவுக்கு அப்புறம் கௌடிய மடம் செதஞ்சிச்சு. அவருடைய சிஷியர்கள்லாம் மொத்தத்தில் போட்டி போட்டு சண்டை போட்டு, நான் மடத்துக்கு அதிபராக இருப்பேன், நான் தான் மட அதிபர்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டேன். அது பிரபுபாத ரொம்ப வேதனை தந்தது. என்னடா அது, நம்ம குருதேவரை சந்தோஷப்படுத்த வேண்டியது இப்படி ஒத்துரோத்து சண்டை போட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்து பிரபுபாத ரொம்ப வேதனைப்பட்டார். நம்முடைய குருவோடைய குறிக்கோளை பூர்த்தி செய்யாமல் இப்படி இருக்காங்களே தன்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் அப்படிங்கிறத பிரபுபா ரொம்ப வேதனைப்பட்டிருந்தார். அதுக்கப்புறம் பிரபுபாத தன்னுடைய வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய பணத்தில் பேக் டு காடுங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். பேக் டு காடுங்கிற வார்த்தையோட தமிழாக்கம் திரும்பவும் மீண்டும் கடவுளிடம் நடத்தும், திரும்பவும் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம். அந்த பத்திரிகை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க கடவுளோட சம்பந்தம் ஏற்படுத்திடுவாங்க. அதுதான் இப்போ பகவத் தர்ஷனங்கிற புக்காக வந்துருந்தது தமிழில், தமிழில் ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜிலும் வருது. பிரபுபாத முதல் வந்து பேக் டு காடுங்கிற புக்கு புத்தகத்தை அச்சிட்டு தயார் பண்ணுறதுக்கு ஆயத்தமானார். அப்போ பிரபுபாட்ட அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் பணம் இருந்தது, அதனால் அவர் யாருடைய உதவி எதிர்பார்க்க வேண்டியதில்லை. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அவர் அந்த பத்திரிகை நடத்த தீர்மானிச்சிட்டார். அதுக்கான ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தார். இரவு பகலாக உட்காந்து எழுதுறது, தன்னுடைய குருநாதருக்கு என்னென்ன போதனைகள் கொடுத்துருக்காங்க, கிருஷ்ண பக்தி எவ்வளோ முக்கியமானது. உண்மையில் என்னென்னா பக்தி சித்தாந்த சத்தியத்தாருடைய மறைவுக்கு அப்புறம் இரண்டாவது உலகப் போர் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் 1930 என்னமோ அந்த சமயத்தில் வந்து இரண்டாவது உலகப் போர். அந்த இரண்டாவது உலகப் போரில் பார்த்தா எண்ணற்ற பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய இடத்துல பாம்பு வெடிக்குது, எல்லா பக்கம் குண்டு போடுறாங்க, சண்டை போடுறாங்க, நாடுகளுக்கு நாடு சண்டை போட்டுக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் பிரபுபாத பார்த்தேன். அப்போ பிரபுபாத என்ன புரிஞ்சுட்டாருன்னா, இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, கிருஷ்ண பக்தி இல்லை, இறை உணர்வற்ற ஒரு செயல் தான் காரணம். இறை உணர்வற்ற சமுதாயம் சுயநலமான சமுதாயமா இருக்கும். அந்த சமுதாயத்தினால ஜனங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, அவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்க முடியும். இதுக்கு எல்லாம் காரணம் என்னுடைய பேனாவனால அவங்களுக்கு அந்த ஆன்மீக அறிவை போட்டணும் அப்படின்னு பிரபுபாத தன்னுடைய குரு தனக்கு என்னென்ன போதனை கொடுத்தாங்களோ, சைத்தன்யமாவுடைய போதனைகளையும் ஹரிநாமத்தோடைய மகிமையும் அவர் எழுத்து வடிவில் கொடுக்க ஆரம்பிச்சார், புத்தகங்களை விநியோக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவருக்கு சில சோதனைகளாக ஏற்படும். என்னன்னா, அந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டுரும். இதெல்லாம் நான் சொல்றது 1930 அந்த சமயத்தில் பயங்கர வறட்சி ஏற்பட்டு சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் ரொம்ப கலர் கஷ்டப்பட்டுருந்தாங்க. நிறைய பேர் பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வழியாயிடுச்சு. ஏதோ பிரபுபாதர் அவர் கொஞ்சம் பைசா தானியங்களாக சேர்த்து வச்சிருந்தார், அதை வச்சு தன்னுடைய குடும்பத்தை அவரால் ஓட்ட முடிஞ்சுது, நடத்த முடிஞ்சுது. அப்ப பிரபுபாத் அந்த சமயத்தில் பார்க்கிறார் இந்த மாதிரி பசி பஞ்சம் நோய் இதெல்லாம் ஏற்படுறது என்ன காரணம்னா அரசியல்வாதிகளுடைய சரியான வழிகாட்டுதல் இல்லை, அவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட், சரியான மேனேஜ்மெண்ட். அவங்க நல்ல விதமான அரசியல் பண்றது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு ஆத்மீக அறிவு கிடையாது, எல்லாத்துக்கும் மேலே அவங்க சுயநலவாதிகளா இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜனக மத்தியில் சொல்றதுக்கு பிரபுபாத் தயங்கவே இல்லை, போல்டா சொன்னார். அதனாலதான் பிரபுபாத் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எந்த விஷயத்தையுமே மறைச்சோ இல்லை தயங்கியோ பேச மாட்டார், நேருக்கு நேரம் சொல்லுவாராம் பிரபுபாத். அப்ப அந்த சமயத்தில் பிரபுபாத் என்ன பண்ணாரா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் காந்தியடிகளுக்கு பிரபுபாத் ஒரு கடிதம் போடுறார். என்ன போடுறன்னா, காந்தியும் ஜின்னா அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் பேச முயற்சி பண்றாங்க. ஏன்னா இந்தியாவோட சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னன்னா இந்துஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஆயிடும். இதைத்தான் அன்னைக்கே பக்தி சிதாசர் சுட்டி காமிச்சார், இன்னைக்கு இந்தியாவில் சுதந்திரம் வந்தால் நாளைக்கு இந்த பிரச்சனை தீரப்போறது இல்லைன்னா. அது அப்படியே உண்மையாயிடுச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கழிச்சு கூட இந்துஸ்தான் பாகிஸ்தானுடைய பிரச்சனையை காந்தியினால் தீர்க்க முடியல. காந்தி எவ்வளவு சமாதானம் பேச முயற்சி பண்ணார், காந்தி ரொம்ப பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால காந்தி ஒரு பக்கமா பேசுறாரு, பட் ஜின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதையும் பிரபுபாத்துடைய பத்திரிகையில மேற்கோள் காமிக்கிறார். இதுதான் இன்றைய சமுதாயம். இன்றைய சமுதாயத்துல வந்து அரசியல் தீர்மானங்களால நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆன்மீக உணர்வு இல்லாம, இறை உணர்வு நம்ம வளர்த்துக்காம ஒருபோதும் நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் தீர்வு காணவே முடியாது அப்படிங்கறத பிரபுபாத் போல்டா நேரா அந்த பத்திரிகையில எழுதுறார். அதுக்கப்புறம் பிரபுபாத காந்திக்கு ஒரு கடிதம் பர்சனலா எழுதுறார், காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அதுல என்ன வேண்டிக்கிறாருன்னா, மகாத்மா காந்திக்கு கடிதம் போறதுல தெரியும் பிரபுபாத் இந்த கடிதம் அவர் கைக்கு போய் சேராதுன்னு அவருக்கு தெரியும். இந்த கடிதம் வந்து மகாத்மா காந்தியுடைய கைக்கு போய் சேராதுன்னு பிரபுபாத் தெரியும். ஆனாலும் அவர் இந்த கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, மகாத்மா காந்தியே, நீங்க வந்து சமுதாயத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து பக்தி எப்படி செய்யணுங்கிறத நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க, நீங்க எப்பவுமே ராமநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கீங்க, இனி நீங்க அரசியலில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு அனுகூலமான எதுவுமே நடக்காது, மாறாக உங்களுக்கு அவமதிப்பும் அவமரியாதையும் தான் ஏற்படும். இப்ப நீங்க அரசியலிருந்து ஓய்வு பெறணும், அரசியலிருந்து ஓய்வு பெற்றுட்டு இப்ப நீங்க எங்க கூட சேர்ந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்தீங்கன்னா உங்களை பின்பற்றக்கூடிய அத்தனை பேர் இந்த கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்குவாங்க. யாரெல்லாம் உங்க வழியை பின்பற்றாங்களோ, யாரெல்லாம் மகாத்மா காந்தியத்தோடைய முன்னோடியா வச்சுட்டு இருக்காங்களோ, நீங்க மட்டும் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்தீங்கன்னா அவ்வளவு பேருமே இந்தியாவில தீவிரமா எடுத்துக்குவாங்க, தயவுசெய்து எங்க கூட சேர்ந்து இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்துக்கு வாங்க அப்படிங்கிற செய்தியை பிரபுபாத அவருக்கு அனுப்புறார். அப்படி நீங்க செய்யலைன்னா உங்க கூட உள்ளவங்களாலேயே நீங்க கொல்லப்படுவீங்க அப்படிங்கிறது பிரபுபாத் எச்சரிக்கை. அவர் சொல்லி கரெக்டா ஒரு மாசத்துல டிசம்பர் மாசம் 1930 டிசம்பர்ல பிரபுபாத் லெட்டர் போடுறார் காந்திக்கு. ஜனவரி 1st காந்திய பிரபுபாத் தெரியும் இந்த மாதிரி நடக்கும். 1900 சுதந்திரத்துக்கு அப்புறம் 1948 சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இது நடந்தது. 1948 துரதிருஷ்டவசமா அந்த கடிதம் காந்தி கையில போய் சேரல. ஒருவேளை அந்த கடிதம் காந்தி கையில போய் சேர்ந்திருந்தா இன்னும் எவ்வளவு பேர் இந்தியாவில் வந்து கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து கலியுடைய வேலைன்னு சொல்லலாம். சரி, பிரபுபாத எவ்வளவு முயற்சி பண்ணார், காந்தியடிகள்கிட்ட, இந்திரா காந்திகிட்ட, சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட எவ்வளவு அரசியல் தலைவர் போய் நேரில் சந்திச்சு இந்த கிருஷ்ண பக்தி எவ்வளவு விசேஷமானது, இதை பிரச்சாரம் செய்ததுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ரொம்ப வேண்டி கேட்டுட்டார். ஆனா எந்த தலைவருமே அதை சீரியஸா எடுத்துக்கல. நிறைய பேர் பிரபுபாத் கடிதம் போடுறார், இதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நீங்களும் இயக்கத்தில் வந்து கலந்துக்கங்க, யாருமே கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப பிரபுபாத் தெரியும் அவர் கடிதம் போட்டா எதுக்குமே பதில் வராது. அப்புறம் சில சமயம் சில கடிதங்களுக்கு பதில் வரும், அது அவங்களுடைய அசிஸ்டன்ட் யாராவது செய்வாங்க. என்ன சொல்றது, அவருடைய அசிஸ்டன்ட் யாராவது அந்த தலைவர்களுடைய அசிஸ்டன்ட் யாராவது பதில் எழுதுவாங்க, அது கூட அவருக்கு ஒரு ஃபேவரபிள் சாதகமான பதிலா இருக்காரு. எப்படி பிரபுபாத அவருடைய லீலைகளை சொல்லிட்டே போலாம். நம்ம இன்னைக்கு இதோட நிப்பாட்டிக்குவோம். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த உபன்யாசத்தில் கலந்து பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பிரபுபாத் எப்படி இந்த இயக்கத்தை மேலும் மேலும் வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணார், அதுக்கப்புறம் எப்படி அவர் வெளிநாடு போனார், வெளிநாட்டில் போய் எப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தார், அதுக்கப்புறம் எப்படி அவருடைய சிஷ்யர்லாம் தீவிரமாக எடுத்துட்டாங்க அப்படிங்கிற இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்க வேண்டியிருக்கு. இப்போ யாருக்கும் அதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இதா கேள்விகள் சந்தேகங்கள்.